காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரைய என்னில் வருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரைய என்னில் வருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் தந்தையாகி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளின் திருப்பள்ளிக்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு எல்லா மக்களுமே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் பெறுகிற ஒவ்வொரு அருள்சாதனமும் அவருடைய அன்பை சுவைப்பதற்கான வாய்ப்பு என்றாலும் கூட, அந்த அருள்சாதனத்தில் அந்த அன்பை நாம் பிறருக்கு எடுத்துரைக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி இறைவார்த்தையை எடுத்துரைக்கிறவர்கள் நற்செய்தி பணியாளர்களாய் மாறுகிறார்கள். அந்த பணியை செய்கின்றவர்கள் கொண்டிருக்க வேண்டிய அடிப்படையான மனநிலை என்ன என்பதை இன்றைய நாளில் இறை வார்த்தையினுடைய பின்னணியில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே இறைவன் தாமே நாம் வாழுகிற சூழலில் நம்மையும் அழைத்து நம்மையும் நற்செய்தி பணியாளர்களாய் உயர்த்திட வேண்டும் என சொல்லி இத்திருப்பள்ளியிலே நாம் உருக்கமாய் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டும் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித பீட்டருக்கள் அவரை ஊழியர்களின் ஊழியராக விளங்கச் செய்து வியத்தகு அன்பு பணியிலும் பொறுமையிலும் அவரை உறுதிப்படுத்தினீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவற்றை நாடி பிறர் அன்பு பணிகளில் உண்மையுடன் ஈடுபட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமீன்.
முதல் வாசகம். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைத்திருமுத்துக்கள் 16-19 மற்றும் 22-27 வரை. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிடிலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டிய நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன். பந்தய திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாததா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். நான் குறிக்கோளின்றி ஓடுபவரைப் போல ஓடமாட்டேன். காற்றை குத்துபவரைப் போல குத்து சண்டையிடமாட்டேன். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற நானே தகுதி அற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனா என்னை மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், இருளே சூழும் வேலை ஒளியை ஏற்றவும், இருளே சூழும் வேலை ஒளியை ஏற்றவும், துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும், அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. Hallelujah, 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 Hallelujah. உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும், அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயினர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 39 முதல் 42 முடியும். அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு ஓமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவாரல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற இவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டும் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள், அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். ஒருமுறை வளைகுழி என்கிற யூடியூபில் ஒரு ஓட்டப்பந்தய போட்டியை காண்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உடல் குறைபாடு உள்ளவர்கள் கலந்து கொள்ளுகிற அந்த ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஓட்டப்பந்தயத்திலே கண் பார்வை இல்லாத ஒருவர் ஓடுகிறார். ஆனால் அவரோடு இணைந்து கண் பார்வை தெரிகிற அந்த ஒரு பயிற்சியாளரும் இன்னொரு ஓட்டப்பந்தயக்காரரும் உடனிணைந்து ஓடுகிறார். அந்த ஓட்டப்பந்தயத்தை காண்கிற பொழுது கண் தெரிகிற ஒருவர் கண் தெரியாத மற்றொருவருக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறார். அவரோடு இணைந்து ஓடுகின்ற பொழுது ஓடுகின்ற வேகம், ஓடுகின்ற பாதை, ஓடுகின்ற இலக்கு, இந்த மூன்றையும் குறித்து கண் பார்வை இல்லாதவருக்கு அச்சமில்லை, பயமில்லை. ஏனெனில் அவருடைய பணி என்பது ஓட வேண்டியது மட்டும்தான். அவரை சரியான பாதையில் சரியான இலக்கை நோக்கி அழைத்துச் செல்வதிலே பார்வை கொண்டிருக்கிற அந்த ஒரு ஓட்டப்பந்தயக்காரனுடைய பங்களிப்பு என்பது அளப்பரியது. இன்றைய நாளிலே நிறை வார்த்தையோடு அதனை பொருத்தி பார்க்கிற பொழுது யார் பார்வையற்றவர்? கடவுளுடைய பணியிலே வாழ்க்கையிலே எவர் ஒருவருக்கு தெளிவில்லையோ, எவர் ஒருவருக்கு தன்னுடைய சமய ஆன்மீக பார்வையில் இலக்குகள் இல்லையோ அவர் பார்வையற்றவராய் மாறிப்போகிறார். அப்படி பார்வை இல்லாத ஒருவர் இன்னொருவருக்கு வழிகாட்டவே முடியாது. நாம் நம்முடைய நற்செய்தியினுடைய ஆழத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னால் நாம் மிக தெளிவாக முதல் வாசகத்தை நாம் அலசி ஆராய வேண்டும். ஒரு நற்செய்தி பணியாளன் தன் இலக்கை தீர்மானித்து எப்படி வாழ வேண்டும் என்பதை புனித பவுல் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஒவ்வொரு வாக்கியமும் இன்றைய நாளிலே முதல் வாசகத்தில் அவ்வளவு ஆழமான பொருளை, செய்தியை கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, பவுலை பார்க்கிறோமே, அவருடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தால் என்ன, அவர் புதிய வாழ்க்கையை கடந்து வருகிற பொழுது அந்த வாழ்க்கை கடவுளுக்கானது என முடிவெடுக்கிற பொழுது இன்றைய நாள் முதல் வாசகத்திலே அவர் அநேக காரியங்கள் எடுத்துரைக்கிறார். அவர் சொல்கின்ற முதல் வார்த்தையை பாருங்களேன், நற்செய்தியை நான் அறிவிப்பதில் எனக்கு பெருமை ஒன்றுமில்லை. ஒரு நற்செய்தியாளர் கொண்டிருக்க வேண்டிய அடிப்படையான மனநிலை, தன் பணிகளில் ஆண்டவர் பெருமைப்படுத்தப்பட வேண்டுமே ஒழிய அந்த மனிதன் அல்ல. பவுல் சொல்லுகிறார், நான் பல இடங்களுக்கு பயணப்படுகிறேன், பல மக்களை பார்க்கிறேன், கடிதங்கள் எழுதுகிறேன், ஆனால் என் நற்செய்தி பணியில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. ஒருவர் எப்பொழுதுமே ஊழியக்காரராய் மாறுகிறார் என சொன்னால், கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறார் என சொன்னால், அந்த ஊழியத்தின் நிமித்தமாக உலகம் தருகிற பெருமைகளை நாடாது வாழ வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு சிறிய ஊழியராய் மாறினாலே போதும், தனக்கென சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு சேனலை ஆரம்பிச்சுக்கிட்டு தங்களுடைய பெருமைகளை மட்டுமே பேசுகிற பல ஊழியர்களை எல்லா சபைகளிலும் காண்கிறோம். ஆனால் அவர்களுக்கு முன்னால் பவுல் ஒரு எடுத்துக்காட்டாய் மாறுகிறார், என் பணியில் நான் பெருமையை நாடுவதல்ல, என் வழியாய் கடவுள் பெருமைப்படுத்தப்பட வேண்டும். அவர் தொடர்ந்து எழுதும் வாசிக்கிறோம், இந்த நற்செய்தியை நான் அறிவிக்கவில்லை என்றால் தான் எனக்கு கேடு. எப்படி அவர் பார்க்கிறார் பாருங்கள், இந்த ஒரு நற்செய்தி பணி என்பது இதை நான் செய்ய வேண்டும். அவர் தொடர்ந்து எழுதுகிறார், இந்த நற்செய்தி பணியை நானாக விரும்பி செய்கிறேனா, இதை நான் செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. கடவுளை ஒரு தலைவனாய் அவருக்கான ஊழியனாய் தன்னை கண்டு அந்த ஊழியனுக்கு தான் ஆற்ற வேண்ட பணியாக நற்செய்தி பவுல் காணுகிறார். ஆகவேதான் நான் என் தலைவனுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், என் தலைவன் எனக்கு கொடுத்திருக்கின்ற பணி என்பது இந்த நற்செய்தி அறிவிப்பது. இதை அறிவிக்கவில்லை என்றால் தான் எனக்கு கேடு, மாறாக அறிவிப்பதில் எனக்கு பெருமை ஒன்றுமே இல்லை. நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த பணியை செய்வதற்காய் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் என்கின்ற ஒரு மிக தெளிவான தன் இலக்கு குறித்த ஒரு பார்வை பவுலுடைய இடத்துல இருந்தது. அவர் தொடர்ந்து எழுதுகிறார் பாருங்களேன், இந்த பணியை செய்வதில் அவருக்கு எதில் மனநிறைவு ஏற்படுகிறது? சிலருக்கு பார்ப்போம், நல்ல ஒரு பிரசங்கம் வைக்கிறாங்க, நல்ல ஒரு பூசை வைக்கிறாங்க, நல்லா பாடுறாங்க, நல்ல மக்களை சந்திக்கிறாங்கன்னு சொன்னால் எதில் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்களோ அதை குறிப்பிட்டு பாராட்டுகின்ற பொழுது சந்தோஷப்படுவாங்க. நல்லா பாடுறீங்க ஃபாதர், நல்லா பிரசங்கம் வைக்கிறீங்க ஃபாதர், எல்லா மக்கள்கிட்டையும் பேசுகிறீங்க, பழகிறீங்க, நேரத்துக்கு பூசிய ஆரம்பிக்கிறீங்க, நீ காசே கேட்க மாட்டீங்க, இப்படி சொல்லுகிற பொழுது எதற்காக வருந்தி உழைக்கிறோமோ அதை மக்கள் கவனிக்கிறாங்க, அதை குறித்து நம்ம உயர்வாக பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படும், ஒரு நிறைவு வரும். பவுல் சொல்லுகிறார், எந்த விதமான செலவுமே இன்று உங்களிடத்திலிருந்து எதையுமே எதிர்பார்க்காமல் இலவசமாய் கிறிஸ்துவை நான் அறிவிக்கிறேன். பார்த்தீங்களா, அப்படி அறிவிப்பதில் நான் மன நிறைவை பெற்றுக் கொள்ளுகிறேன். எதையுமே எதிர்பார்க்காமல் நான் இலவசமாய் கிறிஸ்துவை அறிவிக்கிறேன். இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்கின்ற அந்த வார்த்தையின்படியாக நான் எந்த விதமான செலவோ எந்த விதமான பணமோ பொருளோ எதையுமே உங்களிடத்தில் எதிர்பார்க்காமல் நான் இலவசமாய் கிறிஸ்துவை அறிவிக்கிறேனே, இந்த பணியில் அதுதான் எனக்கு நிறைவு என பார்க்கின்ற ஒரு உளப்பாங்கு பவுலிடத்தில் இருக்கிறது. தொடர்ந்து எழுதுகிறார், இந்த நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு பணியாளனுக்குரிய அடிப்படை உரிமைகளை கூட நான் கோரவில்லை. நம்ம என்ன செய்வோம், நம்முடைய ஞான மீட்புகளை எல்லாம் நாம் தாங்கி பிடிக்கணும்னு சொல்லி சின்ன வயசில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. நம் ஞான மீட்புகளுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்வது, தாங்கி பிடிப்பதுன்னு சொல்லி. ஆனால் பவுல் எழுதுகிறார் பாருங்களே, இந்த நற்செய்தியை அறிவிப்பதனால் கூட எனக்கு உரிய உரிமைகள் கடமைகள் கூட நான் எதிர்பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தெளிவு, எனக்கு எதுவும் கிடைக்குதா கிடைக்கலையா வேண்டாம், அந்த இடத்தில் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அது போதும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர், அவர் ரொம்ப நல்ல மனுஷன்தான், ஆனால் என்ன அப்படின்னா, அவர் எங்கே போட்டாலுமே முதலில் அந்த பங்கு தளத்திலே அந்த நிறுவனத்தில் இருக்கிற குறைகளை தான் மையப்படுத்துவார். அங்கே என்னப்பா ஒரு வருமானம் இல்லை, அங்கே என்னப்பா மக்கள் வரமாட்டாங்க, அங்கே என்னப்பா ஒன்று சாமியாரை கண்டுக்க மாட்டாங்க, ஒரு திருவிழா வச்சாங்கன்னா ஒன்று கண்டுக்க மாட்டாங்க, நமக்கு ஒரு தேவை வருதுன்னு சொன்னால் மக்கள் தான் தாங்கி பிடிக்கணும், இந்த மக்கள் எதை கொடுப்பார்கள் என்பதை எப்பொழுதுமே கணக்கிட்டுட்டே இருப்பார். அவங்க செஞ்சாங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பார், அவங்க செய்யாத போது மறக்கிற பொழுது இவர் இயல்பாய் செய்ய வேண்டிய பணிகளிலும் ஒரு தொய்வு வந்துடும் அவருக்கு. ஏன்னா நான் ஒரு ஃபாதராக அந்த பங்கில் இருக்கேன், இந்த பங்கினுடைய ஆன்மீக தந்தையாக இருக்கேன், எல்லா காரியங்களும் எடுத்து செய்கிறேன், எனக்கு இந்த மக்கள் செய்ய வேண்டிய சில உரிமைகள் இருக்கு இல்லையா, அதை இவங்க செய்கிறது இல்லையே. தான் செய்கிற பணிக்காய் கைமாறாய் மக்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு இயல்பான ஒரு மனநிலை தான், இயல்பான மனநிலை. ஆனால் பவுல் சொல்லுகிறார், எனக்கு அந்த உரிமை கூட கொஞ்சம் கூட வேணாம்ப்பா, எனக்கு இங்கே கிடைக்குது கிடைக்கல, நிறையா இருக்குது கம்மியாக இருக்குது, வசதியாக இருக்குது வசதி இல்லை, இதையெல்லாம் பொறுத்த நான் இயேசுவை அறிவிக்க ஆசைப்படலை, எனக்கு எப்படி இருந்தாலும் நான் இயேசுவை அறிவிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். அவர் அடுத்து எழுதுகிற வார்த்தை இன்னும் ஆழமானது பாருங்களே, நான் யாருக்குமே அடிமை இல்லை, யாருக்குமே அடிமை இல்லை, ஆனால் பலரே கிறிஸ்தவம் கொண்டு வர நான் என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். இந்த வார்த்தை எப்படி சொல்ல முடியும், பவுல் யோசிச்சு பாருங்களே, ஒரு யூத பின்னணியில் எழுந்து வருகிற ஒரு மனிதன் ஒரு அடிமையினுடைய வாழ்க்கை நிலை என்ன என்பது பவுலுக்கு தெரியும். அவரே பிலமோனுக்கு எழுதுகிற கடிதத்தில் ஒனேசிமுக்கா பருந்து பேசுவார், ஏன்னால் ஒரு தலைவன் அந்த ஒரு பணியாளனுக்கு தண்டனை கொடுக்க உரிமை இருக்குது, தன் அடிமையை எப்படின்னா அவர் நடத்தலாம். ஆனால் நீங்கள் பவுல் பாருங்களே, பலரை கிறிஸ்தவிடத்தில் நான் கொண்டு வரதுக்கு நான் என்னை எல்லாருக்கும் அடிமையாக்க தயாராக இருக்கிறேன், எந்த அளவுக்கு இறங்கி போகிறதுனாலும் சரி, இறங்கி போகிறதுனாலும் சரி. சில இடங்களில் ஊழியர்கள் போவாங்க, அந்த ஊர் ஏற்றுக்கலன்னு சொன்னால், தப்பாக பேசுனாங்கன்னு சொன்னால், ரெண்டு வார்த்தைகளே கடினமாக சொல்லிட்டா அந்த ஊர் அப்படி புறக்கணிச்சிருவோம். அந்த ஊர் வேணாம், அந்த கிராமம் வேணாம், அந்த அன்பியை வேணாம். ஏன், அவங்களுக்கு மரியாதை தெரியலை, அவங்க நம்மளை மதிக்கலைப்பா, நம்மளை கண்டுக்கலை. ஆனால் பவுல் நீங்கள் பார்க்குறோமே, நான் அடிமையாக இறங்கி போகவும் சரி, என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா பரவாயில்லை, வாய்ப்பே இல்லாவிட்டாலும் நான் வாய்ப்பை உருவாக்கி கிறிஸ்துவை அறிவிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் தொடர்ந்து செய்ய 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 இந்த எறும்பூர கல்லும் தேய்கின்ற மாதிரி ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் இயேசுவை குறித்து செவிகளை அவங்க திருப்பி கேட்க மாட்டாங்களா, அவர்கள் இதயம் இயேசுவின் பக்கம் திரும்பாதா. இதுதான் பவுலுடைய அந்த ஒரு நற்செய்தி பணியினுடைய ஒரு இலக்கணம். நான் அடிமையாக தயாராக இருக்கிறேன், ஆனால் கடவுளை ராஜாவாக அந்த ஊரில் நான் அறிவிக்கணும்னு சொல்லி பவுலுடைய அந்த வாழ்க்கையை நாம் தொடர்ந்து படிக்கிறோம். அவர் சொல்லுகிறாரு, நான் எப்படி எல்லாருக்கும் எல்லாரையும் மாறினு சொல்கிறாரு. ஒருத்தர் வலுவற்று இருக்கிறாரா, நான் அவர்களுக்கு முன் வலுவற்றவனாய் மாறி விடுகிறேன். ஒருவர் ஏழையாக இருக்கிறாரா, அவர்களுக்கு முன்னால் நான் ஏழையாய் மாறி விடுகிறேன். அவர் எழுத வார்த்தையை பாருங்களேன், ஒரு சிலையர் மீட்பதற்கு நான் எல்லாருக்கும் எல்லாமாய் மாறுகிறேன். நீங்கள் சமீபத்தில் டிவியில் பார்த்துருக்கலாம், ராமச்சந்திரன் என்கின்ற ஒரு ஆசிரியர் விருது பெறுகிறார். விருது பெற்ற வரமா அவரை போய் பேட்டி எடுக்கிறாங்க, இந்த ஆசிரியருக்கு என்ன ஒரு தனித்துவம்னு சொல்லி அவர் ஸ்கூலுக்கு போகிறத பார்க்குறோம். பிள்ளைங்களை மாதிரி அவரும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிறாப்புல. முதல்ல போனோன்னே ஸ்கூலில் அந்த பிள்ளைங்கள்லாம், நீங்களாம் என்ன வாத்தியார் கூப்பிடணும், ஐயான்னு சொல்லணும், டீச்சர்னு சொல்லணும், சார்னு சொல்லணும், அப்படிலாம் எதிர்பார்க்கல. உங்களுக்கு என்னை எப்படி கூப்பிடுறதோ கூப்பிடுங்க, உங்களுக்கு அண்ணனு கூப்பிடணுமா கூப்பிட்டுக்கோங்க, அப்பான்னு கூப்பிடுறதா தான் கூப்பிடுங்க, மாமான்னு கூப்பிடணுமா, சித்தம்மானு கூப்பிடணுமா, எப்படி வேணால் உறவை வச்சு கூப்பிட்டுக்கோங்க. அந்த ஒரு பிள்ளைகளோடு ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். என்னை ஒரு ஆசிரியன் நாமெல்லாம் மாணவன்ற அந்த ஒரு படிநிலை உருவாகிறாமல், ஒரு ஆசிரியனுக்கும் ஒரு மாணவனுக்கும் நடுவில் இடைவெளி உருவாகிறாமல், முதலில் ஒரு உறவாக இணைகிற பொழுது, உள்ளங்கள் இணைகிற பொழுது சொல்லுகிற செய்தி போய் சேரும். நமக்கு நடுவில் இந்த உடை கூட பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரும் பிள்ளைகளை மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வர்றார். அதுபோல தான் பவுல் எழுதுகிறார், நான் வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனாய் மாறி போகிறேன், ஏழையா ஏழையாக மாறுறேன், அடிமையாக அடிமையாக மாறுறேன். ஏன், எல்லாருக்கும் எல்லாமே மாறி போகிறேன், நான் எப்படி மாறுன்றது முக்கியம் இல்லை, மாறாக என் வழியாய் கிறிஸ்துவை நோக்கி மக்கள் வர வேண்டும், நான் அவர்களை அழைத்து வர வேண்டும். ஒரு பணியாளனுக்குரிய ஒரு அழகான ஒரு வாழ்க்கை தத்துவம், இதை பின்பற்றுவதில் குறியாக இருக்கணும். பவுல் சொல்கிறார் பாருங்களே, எனக்கு எதில் ஆசை இருக்குது தெரியுமா, இந்த நற்செய்தியினால் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குது, அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சா போதும். அந்த வார்த்தை நாம் 9:21 படிக்கிறோம், நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். எனக்காக, என் கூட இருக்கிற உடன் உழைப்பாளர்களுக்காக, நான் சார்ந்திருக்கிற கூட்டத்துக்காக சொல்லவில்லை, நான் நற்செய்திக்காய் அந்த நற்செய்தியின் வழியாக வருகிற ஆசையை பெறுவதற்கு எல்லாவற்றையும் செய்கிறேன். தனக்கென பெருமை தேவையில்லை, தனக்கு ஊதியம் தேவையில்லை, உரிமையில் பங்கு தேவையில்லைன்னு சொன்ன பவுல் எதில் தன் பங்கை நாடுறாரு பாருங்களேன். நற்செய்தினால் வருகின்ற ஆசீர்வாதத்தில் பங்கு தேவை. அவர் தொடர்ந்து எழுதுகிறார். ஒரு ஓட்டப்பந்தயத்தை அவர் முன்வைத்து எழுதுகிறார். ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறப்ப ரெண்டு விதமான பரிசுகள் இருக்குன்னு சொல்கிறார். எதுக்காக ஓடுறோம்? ஒரு பரிசுக்காக ஓடுறோம், பரிசை பெறுவதற்காக ஓடுறோம். ஆனால் நாம் பெறுகிற பரிசு நிலையில்லாத பரிசு. இந்த வருஷம் ஒரு பரிசை வாங்கி ஒரு மெடலை வாங்கி வச்சுருப்போம், வீட்டில் மாட்டுவோம். ஆனால் அடுத்த வருஷம் ஒரு புது மெடல் வாங்குறப்ப போன வருஷம் எதை நம்ம புதுசாக பார்த்து மாட்டி வச்சோமோ அது பழசாக மாறிடும். ஆக நிலையில்லாத ஒரு மதிப்பை கொண்டிருக்கிற ஒரு பரிசை பெறுவதற்காகவே ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறோம்னு சொன்னால், இந்த ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கே கடவுளுக்காய் ஓடுகின்ற நற்செய்தி பணி இருக்கே, அது ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி தான். அதில் நாம் பெறுகிற பரிசு என்பது தன் மதிப்பை இழக்கிற பரிசு அல்ல, நிலையில்லாத பரிசுன்னு கிடையாது. எப்பொழுதுமே அதற்கான மதிப்பு இருக்கிறது. நிலையான பெயரை, புகழை, மாட்சியை இந்த நற்செய்தி பணியின் வழியாக ஓடுகின்றவர்களுக்கு கடவுள் கொடுப்பார்ன்னு சொல்லி நம்பினார். தொடர்ந்து எழுதுகிறார், நான் ஒன்றும் குறிக்கோள் இல்லாமல் ஓடலப்பா, நான் குறிக்கோள் இல்லாமல் ஓடலை. அவருக்கு மிக தெளிவான இலக்கு தெளிவு இருந்துச்சு. நான் யாரை அறிவிக்கிறேன், எந்த மக்களுக்கு அறிவிக்கிறேன், எப்படி அறிவிக்கிறேன், எதன் வழியாக எல்லாம் அவர்களை சந்திக்கிறேன், அவர் என்ன பிரச்சனை வந்தால் முக்கியம் கிடையாது. எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது. அவர் சொல்கிறாரே, எப்படியாயினும் கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும், எப்படியாயினும் கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். அதுதான் அவருடைய குறிக்கோள். நான் தான் சொல்லணும் இல்லை, அப்பொழுதான் சொல்லணும் கிடையாது. யார் வேணால் வரலாம், ஆனால் யார் வழியாக இருந்தாலும் கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். அவர் சொல்லுகின்ற செய்தியை தான், நானும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறேன். இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவதால் எனக்கு கிடைக்கிற பரிசு என்பது நிலையான பரிசு. அந்த பரிசை கடவுள் எனக்கு விண்ணகத்திலே கொடுப்பார். இதுதான் என்னுடைய இலக்கு, குறிக்கோள்னு சொல்லி பவுல் எழுதுகிறது. ஆகவே தான் தன்னுடைய இறுதியினுடைய எழுத முடிந்தது, நான் எனக்கென ஓட்டத்தை நிறைவாய் ஓடி முடித்து என் விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்லி தன்னுடைய நற்செய்தி பணியே ஒரு ஓட்டப்பந்தயக்காரனுடைய மனநிலையிலே அணுகுகிறார். நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், என் இலக்கை, என் பரிசை நான் பெற வேண்டும் என சொல்லி இறுதியிலே அவருக்குள் ஒரு மன நிறைவு கிடைக்கிறது. ஆகவே சொல்லுகிறார், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது எனக்கென காத்திருப்பது ஒரு வெற்றி வாகைன்னு சொல்லி சொல்லுகிறார். அதில் கடைசியாக இன்றைய நாளில் அவர் சொல்கின்ற வார்த்தை முக்கியம், என்ன பாருங்களேன், பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாய் மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். உடல் என்பது கடவுளை வெளிப்படுத்துகிற ஊடகம். சிலருக்கு சொல்லுவாங்க, நான் சொல்கிறத நீ கேட்டுக்கோ, ஆனால் நான் செய்கிறத நீ பார்க்காதன்னு சொல்லுவாங்க. பவுல் அப்படி சொல்ல வரல. எந்த கிறிஸ்துவை அறிவிக்கிறோமோ அந்த கிறிஸ்துவை நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். என் உடல் வழியாக கடவுள் குடிகொண்டிருக்கிற ஆலயமாய் ஆவியானவர் விலை கொடுத்து பெற்றுக்கொண்டதாக இருக்கிற இந்த உடல் பாவத்திற்கு அடிமையாக இருந்துட்டு என் வார்த்தைகள் மட்டும் கடவுளுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் அது உண்மையான வாழ்க்கை கிடையாது. இன்றைக்கி பல தலங்களில் இந்த பிரச்சனை நம்மள்கிட்ட இருக்குது. வாழ்க்கை முழுக்க முழுக்க பாவப்பட்டதாக இருக்கும். இந்த உடல் உலகத்துக்கும் உலகத்து நிச்சயங்களுக்கும் பாவத்துக்கும் ஆசைக்கும் எல்லாம் அடிமையாக இருக்கும். ஆனால் வார்த்தையை பார்த்தோம்னா கடவுள் 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 பிரைஸ் தி லார்ட் ஆமீன் ஹல்லேலூயா. இல்லை அன்பிற்குரியவர்களே, பவுல் சொல்லுகிறார், ஒரு நற்செய்தி பணியாளன் எப்படி இருக்கணும், ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். தன் பணியை அவர் முழுமையாக செய்ய வேண்டும், அதை ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பாய் காண வேண்டும், அதில் தன் பெருமைகளை எதிர்பார்க்க கூடாது, அதை செய்யவில்லை என சொன்னால் கேடு என்கின்ற அந்த ஒரு எண்ணம் உதித்தல வேண்டும். நற்செய்தி அறிவிப்பதற்காக இருக்கிற உரிமைகளை இலக்க நேர்ந்தாலும் வருந்தாமல் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். எல்லாருக்கும் அடிமையாகிற, தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற அந்த ஒரு மனம் இருக்க வேண்டும். எல்லா மக்களுக்கு முன்னால் தன்னை ஒரே சமதளத்திலே காண்பிக்கிறவராய், ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு ரொம்ப பகட்டான ஊழியராக காட்டக்கூடாது. அவங்க நம்மளை நெருங்கி வரமாட்டாங்க. எந்த மக்களிடம் சொல்கிறோமோ அந்த மக்களுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்வது கடைசியாய் நற்செய்தி அறிவிப்பால் வருகின்ற ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆவல், குறிக்கோடு இலக்கோடு ஓடுகிற ஒரு வாழ்க்கை பயணம், இதுதான் பவுல் நமக்கு முன்வைக்கிற நற்செய்தி பணியாளனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு இலக்கணமாக இருக்கிறது. இன்றைக்கு எப்படி இந்த பணியை நாம் முன்னெடுக்கிறோம்? பவுலால் தெளிவாக சொல்ல முடியும், நான் ஒரு பார்வை தெளிவுள்ள ஒரு நற்செய்திக்காரன் ஊழியன், என்னால் என்னோடு இணைந்து வருகிற மக்கள் கூட்டத்தையும் இயேசுவை நோக்கி அழைத்துச் செல்ல முடியும். தொடக்கத்தில் சொன்ன அந்த ஒரு ஓட்டப்பந்தய மாதிரி தான், பார்வை உள்ளவர் பார்வையற்றவரை இலக்கு நோக்கி அழைத்துச் செல்கிறாரே. இங்கு பவுல் பார்வையுள்ளவர், பார்வை இல்லாத கடவுளை குறித்து, இயேசுவை குறித்து, திருச்சபையை குறித்து, திருவை கட்டளைகளை குறித்து, விவிலியத்தை குறித்து, பார்வையில்லாத மக்களை இவற்றையெல்லாம் நோக்கி வழி நடத்த அவருக்கு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நமக்கும் அந்த அழைப்பு வருதானால் நாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு பைபிள் எடுத்துட்டு போனோம்னு சொன்னா காசு, அந்த மனநிலை இருக்கு. போயிட்டு ஒரு வீடு வீடா செஞ்சு ஜெபம் செஞ்சா காசு. இயேசுவை இறைவார்த்தை வியாபாரம் செய்கிற மனநிலை, இதையெல்லாம் பவுல் வேண்டாம்னு சொல்லி வெறுத்து வெறுத்து ஒதுக்கி ஓடினாரோ அதையெல்லாம் மட்டுமே தேடி போகிற ஒரு வாழ்க்கை. ஓட்டப்பந்தயத்தில் இலக்கு என்பது கடவுள், கடவுள் கடத்தில் பெறுகிற பரிசு. ஆனால் இங்கே இலக்கு இருக்கு, காசு காசு காசு. உடல் பார்க்குறோமே, ஊழியக்காரர் பகலெல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா இருப்பார், கையில் பைபிள் தூக்கிட்டு போவார். ஆனால் சாயங்காலம் பத்து வச்சோம்னா அவரு குடிகாரனாக இருப்பார். வீட்டில் குடும்ப சண்டை நிறையா இருக்கும், நிம்மதி இருக்காது, ஒற்றுமை இருக்காது. ஆனால் வெளியே போகிறப்ப குடும்ப நிம்மதியை பற்றி, ஒற்றுமையை பற்றி, மன்னிப்பை பற்றி பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அன்பிற்குரியவர்களே, அதுதான் தொடர்ந்து இயேசு சாடுகிறார். உங்கள் கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை பாருங்கள். பவுலால் எடுத்து சொல்ல முடிஞ்சுன்னு சொன்னால், அவர் அறிவிக்கிற கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆகவே அந்த வாழ்க்கை ரொம்ப பலமாக இருந்துச்சு, இன்ன வரைக்கும் முன்னுதாரணமாக இருக்கார். இன்றைக்கு பல ஊழியர்கள் பார்வையற்றவர்களாக இருக்கிறாங்க. ஏன்? தங்கள் பார்வையை கிறிஸ்துவை நோக்கி செலுத்தவில்லை, கிறிஸ்துவை நோக்கி செலுத்தவில்லை. அப்படி செலுத்தாமல் அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க. இந்த ஊழியர் ஊழியர் அப்படின்றது திரு ஃபாதர் சிஸ்டர் சொல்லி சுருக்கி பார்த்தக்கூடாது அன்பிற்குரியவர்களே. திருமுழுக்கு பெற்றிருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுமே கடவுளுடைய பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற ஊழியர்கள் தான். உறுதி புஸ்தல் வழியாக ஆவியுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிற எல்லாருமே அந்த வார்த்தையை வாழ்ந்து காட்ட எடுத்துரைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற ஊழியர்கள் தான். நாம் பணி செய்கிற இடத்திலே, வேலை செய்கிற இடத்திலே, நம் குடும்பத்திலே, நம் ஆலயத்திலே, நம் அன்பியத்திலே எப்படியெல்லாம் நாம் பேசுகிறோம், எப்படி செயல்படுகிறோம், அதுவும் நற்செய்தி பணி தான். ஆக ஊழியத்தை எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக போய் சொல்கிறது மட்டும் கிடையாது, நாம் வாழ்கிற இடத்தில் எப்படி இந்த நற்செய்தியை நாம் அறிவிக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அன்புக்குள்ளே பவுளை போல ஒரு மனநிலை நம் மத்தியில் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, கண்டிப்பாய் நம் வழியா இயேசு கிறிஸ்து இன்னும் அநேக மக்களை சென்றடைவார். இந்த வலைவெளி வழியாக திருப்பலியை காணுகிற எல்லாருக்குமே மனதில் எழ வேண்டும், நான் கடவுளால், நான் இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு நற்செய்தி பணியாளர். நான் வாழ்கிற சூழலில், அது கிராமமாக இருக்கலாம், நகரமாக இருக்கலாம், வேற வெளிநாடாக இருக்கலாம், பணி செய்கிற இடமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், எல்லா இடத்திலும் இந்த நற்செய்தியை என்னுடைய வார்த்தையினால், என் வாழ்க்கையினால் அறிவிப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நற்செய்தியை நான் அறிவிப்பதனால் நான் பெருமையை நாடவில்லை, மாறாக கடவுளுக்கான பெருமையை நான் கொண்டு சேர்க்க வேண்டும். நான் முழுமையாய் இந்த வாழ்க்கையை தெளிவோடு வாழ்ந்து நட சொன்னால், பவுளை போல குறிக்கோளோடு ஓட்டப்பந்தயத்திலே ஓடி வெற்றி பெற்றதற்கான பரிசு எனக்கும் கிடைக்கும். இந்த வார்த்தை எடுத்துரைக்கிற நான் என் வார்த்தை ஒன்றாக, என் மறைமுகமான வாழ்க்கை ஒன்றாக இல்லாமல், என் வார்த்தையும் என் வாழ்க்கையும் ஒன்றாய் இணைந்து பயணிக்கிற பொழுது, பவுளை போல நம்மாலும் கடைசியில் சொல்ல முடியும், நானும் எனக்கான நற்செய்தி பணியிலே என் ஓட்டத்தை நிறைவாக ஓடினேன், முடித்து விட்டேன், இனி நான் ஆண்டவரை நோக்கி மேலே செல்லுகிற பொழுது அவர் எனக்கான அந்த ஊழியத்திற்கான பரிசை கொடுப்பார் என சொல்லி. ஆக அன்பிற்குரியவர்கள், எல்லோரும் அழைக்கப்படுகிறோம், எல்லோரும் நற்செய்தி பணியாளர்கள் தான். வாழ்கின்ற இடத்தில், இருக்கின்ற இடத்தில் அந்த பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைவாக செய்வோம். பவுளை போல மனநிலையில் நாம் செய்கிற பொழுது, பவுளை ஆசீர்வதித்து உயர்த்திய கடவுள்தாமே நம் வழியாக, நம் பணியின் வழியாக நம்மையும், நம் குடும்பத்தையும், நம் தலைமுறைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஆமேன்.
அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோ, ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோ, அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோ, ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோ.